إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صبحكم ومساكم قال النبي صلى الله عليه وسلم بعثت أنا والساعه كهاتين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரியது. ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள், ஒலிமார்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என கூறி இந்த ஜும்மா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றோம். இஸ்லாம் என்ற போர்வையில் இன்று எத்தனையோ அமைப்புகள், ஜமாஅத்துகள், இயக்கங்கள் இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இத்தகைய இந்த பல ஜமாஅத்துகள், அமைப்புகள், பிரிவுகள் இவைகளுக்கு மத்தியில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு அமைப்பும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த எல்லா அமைப்புகளிலும் உள்ளவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை நோக்கி ஒரு கேள்வியை கிளப்புகிறார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த அமைப்பு ஏன் தோன்ற வேண்டும்? இப்படி தோன்றுவதற்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். அந்த கேள்விக்குரிய பதிலை இந்த ஜும்மாவில் நாங்கள் அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் இணையாதவர்களும் இதற்குரிய பதில் என்ன என்பதை தெரிய வேண்டும். இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் இணைந்திருக்கக்கூடியவர்களும் இக்கேள்வியை யாராவது கேட்டால் அதற்கு சரியான விடையை கொடுப்பதற்கு அந்த விளக்கத்தை இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த அமைப்பு ஏன் தோன்ற வேண்டும், இதற்கு என்ன ஆதாரம் என்பதுதான் கேள்வி. ஆரம்பத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாம் அழிந்ததற்கு பிறகு மக்காவில் இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள். 23 வருட காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த அந்த அமைப்பு ஒரு அமைப்பு தான், அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன். சஹீஹுல் புகாரி, முஸ்லிம், அபு தாவூத், இப்னு மாஜாவில் பார்க்கிறோம். ஒரு நாள் பெருநாள் தொழுகை நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆண்கள் பெண்கள் வயது வந்தவர்கள் நோயாளிகள் அனைவரும் சொல்ல முடியாதவர்கள் அனைவரும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உடைய தொழுகை தொழுகின்ற அந்த இடத்துக்கு ஹாஜராக வேண்டும் என்றார்கள். இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்வது என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த அந்த முஸ்லிம்களுடைய அமைப்புக்கு பெயர் ஜமாஅத்துல் முஸ்லிமீன். இதை தவிர வேறு அமைப்புகள் காணப்பட்டனவா இன்று இருப்பது போன்று என்றால் இல்லை. ஒரே ஒரு அமைப்பு தான் அங்கு இருந்தது, ஜமாஅத்துல் முஸ்லிமீன். அதற்கு தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர், நபியும் அவர்கள்தான், இமாமும் அவர்கள்தான். வேறு எந்த பிரிவும் காணப்படவில்லை. இன்று காணப்படக்கூடிய பிரிவுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திற்கு பிறகு தோன்றிய பிரிவுகள். சுன்னத்துவல் ஜமாஅத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், நிறைய பேருக்கு பிரிவு என்றால் என்ன என்று தெரியாது. கேட்கிற என்ன பிரிவு என்றால் என்ன என்று, அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒரு தலைவருக்கு கட்டுப்பட்டு இருந்தது, பிறகு அது சிதறி பல பல கூட்டங்களாக மாறிவிட்டன. நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்வதாக இருந்தால் நாங்கள் முஸ்லிம் காங்கிரஸை பார்க்கலாம். ஆரம்பத்தில் அது ஒரு கூட்டமாகத்தான் இருந்தது, அது முஸ்லிம் காங்கிரஸ். இன்றைக்கு அது மூன்றாக பிரிந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதேபோன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஜமாஅத் ஒரு ஜமாஅத்தாகத்தான் இருந்தது, ஜமாஅத்துல் முஸ்லிம். அவர்களுக்கு பிறகு 12 கலீபாக்களுக்கு பிறகுதான் இந்த பிரிவுகள் சுன்னத்துவல் ஜமாஅத் நபியுடைய காலத்தில் இருக்கவில்லை. அல் இஹ்வானுல் முஸ்லிமூன் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இல்லை. ஜமாஅத்து ஷியா அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே கிடையாது. தௌஹீத் ஜமாஅத் ஜமாஅத் இஸ்லாமி அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இல்லை. தப்லீக் ஜமாத் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே கிடையாது. இதேபோன்று தரீக்காக்கள் காதிரியா காதிரியா நக்சபந்தியா முஅத்தசிலாக்கள் கதிரியாக்கள் ஜபரியாக்கள் இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இல்லை. எப்போது தோன்றினார்கள் என்றால் 12 கலீபாக்களுக்கு பிறகுதான் இவர்கள் தோன்றினார்கள். எனவே இவர்கள் புதிய கூட்டங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்த ஜமாஅத் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒன்றுதான். எனவே கேட்கின்றார்கள் ஒரு கேள்வி, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஏன் தோன்ற வேண்டும் என்று. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இல்லாத இந்த அமைப்புகள் தங்களுக்குள் புது புது பெயர்களை குர்ஆன் ஹதீஸில் இல்லாத பெயர்களை சூட்டிக்கொண்டு சுன்னத்துவல் ஜமாஅத் என்றும் இஹ்வானுல் முஸ்லிமூன் என்றும் ஜமாஅத் இஸ்லாமி என்றும் பெயரை வைத்துக் கொண்டு தோன்றியிருக்கக்கூடிய இந்த கூட்டங்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பார்த்து இது எப்படி தோன்ற முடியும் என்ற ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். அவர்களுக்கு இப்படி உருவாக முடியும் என்று இருந்தால் ஏன் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பெயரில் ஒரு கூட்டம் உருவாகக்கூடாது என்ற ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். இரண்டாவது, அந்த அமைப்புகளுக்கு அந்த பெயர்களுக்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இல்லை, ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமில் இருக்கிறது. இது தெளிவாக ஹதீஸில் வந்திருக்கிற அல்லாஹ்வுடைய வஹியை கொண்டு வைக்கப்பட்ட பெயர் ஜமாஅத்துல் முஸ்லிம். ஆனால் ஒரு உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமில் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலிருந்து தொடர்ச்சியாக அது இருக்காது. அது அழிந்து இல்லாமல் போய் மீண்டும் அது தோன்றும். இதற்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த அமைப்பில் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அழிந்து பிறகு மீண்டும் தோன்றியிருக்கிறது, அவ்வளவுதான். எனவே இது வெளிப்படையில் இது புதிதாக இருந்தாலும் உண்மையில் இது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த அந்த பெயரை கொண்ட ஜமாஅத்தன் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன். சரி, இப்படி ஒரு கூட்டம் தோன்றும் என்பதற்கு என்ன ஆதாரம் என்றால், நாம் சஹீஹுல் முஸ்லிம் முஸ்னத் அகமத் என்ற ஹதீஸ் கிரந்தங்களை எடுத்து பார்த்தால் மிக தெளிவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விடயம், மக்காவில் இந்த இஸ்லாத்தை கொண்டு வரும்போது முஸ்லிம்கள் காணப்படவில்லை. இந்த கொள்கை ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்ததுதான், ஆனால் அது அப்படி அழிந்து விட்டது. அதை ஏற்ற முஸ்லிம்கள் இல்லை. ஒரே ஒரு மனிதர் தான் மக்காவில் இருந்தார், வரக்கத்து இப்னு நௌஃபல் என்று. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வந்து இந்த இஸ்லாத்தை முன்வைக்கிறார்கள். முன்வைக்கும் போது ஜனங்களுக்கெல்லாம் இது புதிதாக தோன்றியது, அவர்கள் கேள்விப்பட்டதே இல்லை. ஏனால் சுமார் ஒரு 600 வருடங்கள் ஓடிவிட்டன, முஸ்லிம்கள் இல்லை, இந்த கொள்கை உலகத்தில் இல்லை. எனவே மக்களுக்கு இவர்கள் முன்வைக்கின்ற இந்த கொள்கை புதிதாக தெரிந்தது. எனவேதான் சொன்னால் மா சமயினா பிஹாதா ஃபி ஆபாயினல் அவ்வலீன், இது என்ன புதிய ஒரு கொள்கையாக இருக்கிறது, எங்களுடைய மூதாதையர்கள் இப்படி சொல்ல நாங்கள் கேட்டதே இல்லை என்று சொன்னார்கள். அவர்களுக்கும் புதிதாக இருந்தது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இஸ்லாம் மக்காவில் புதிதாகத்தான் தோன்றியது, ஒரு அனாதையாக தோன்றியது, குறைந்த மக்களை கொண்டு தோன்றியது, பிறகு இதற்கு இப்படியே இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்றார்கள். அதாவது நான் கொண்டு வந்த இந்த இஸ்லாம் அப்படியே அழிந்து இல்லாமல் போய், எப்படி ஈசா நபி அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கம் அழிந்து போய் அதை பின்பற்றுகின்ற மக்களே இல்லாமல் போய் இன்று மக்காவில் நான் தோன்றி இந்த சத்தியத்தை சொல்வது போன்று ஒரு காலம் வரும். அப்போது இந்த சத்தியம் அப்படி அழிக்கப்பட்டிருக்கும், முஸ்லீம்கள் இருக்க மாட்டார்கள். அந்த நேரத்தில் இந்த சத்தியம் மீண்டும் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தோன்றும் என்றார்கள். இந்த ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம், பதல் இஸ்லாமு ஹரீபா என்றார்கள். இஸ்லாம் ஹரீபாக தோன்றியது. ஹரீப் என்று சொன்னால் புதிது என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது, அநாதை என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது, பொழிவு என்ற கருத்தும் இருக்கிறது, எல்லாம் பொருந்துகிறது. இஸ்லாம் புதிதாக தோன்றியது மக்காவில் உண்மைதான். இஸ்லாம் ஒரு அநாதையாக தோன்றியது உண்மைதான். எல்லா மக்களும் அதை ஏற்றுக்கொண்டவர்களை அடிக்கிறார்கள், திட்டுகிறார்கள், பேசுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்தை நசுக்கிறார்கள், குடலை கொண்டு வந்து மேலே போடுகிறார்கள். அநாதையாக இந்த இஸ்லாம் மக்காவில் இருந்தது. மிக குறைவானவர்கள் தான் இதை ஏற்றுக்கொண்டார்கள். பத அல் இஸ்லாம் ஹரீபா, இஸ்லாம் ஹரீபாக ஆரம்பித்தது, பார்ப்பதற்கு புதிசு, எல்லா மக்களும் புதினமாக பார்த்தார்கள். சொன்னார்கள் இதே போன்ற ஒரு காலம் இந்த இஸ்லாத்திற்கு வரும். எப்படி இந்த இஸ்லாத்தை ஏற்றவர்கள் எல்லாம் இல்லாமல் போய் இந்த மார்க்கம் அப்படியே விடுபட்டு போய் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்ற உண்மையான முஸ்லிம்கள் இருக்க மாட்டார்கள், ஆனால் போலிகள் இருப்பார்கள். மக்காவில் இருந்தவர்கள் இப்ராஹிம் நபியை பின்பற்றுகிறோம் என்றுதான் சொன்னார்கள். கிறிஸ்தவர்கள் ஈசா நபியை பின்பற்றுகிறோம் என்றுதான் சொன்னார்கள். யூதர்கள் மூசாவை பின்பற்றுகிறோம் என்றுதான் சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் மூன்று கூட்டத்தாரையும் முஷ்ரிக்கள் என்று பட்டம் சூட்டினார். வெளிப்படையில சொல்லிக் கொண்டிருந்தார்கள், தவிர உண்மையான கொள்கை இருக்கவில்லை. இதேபோல் முஸ்லீம்கள் என்று சொல்பவர்கள் இருப்பார்கள், உண்மையான கொள்கை இருக்காது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது அழிந்து மீண்டும் வசையாவது ஹரீபா, மீண்டும் அது புதிதாக தோன்றும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதில் பெருத்த கூட்டம் இருக்காது, லட்சக்கணக்கானவர்கள் சேரவே மாட்டார்கள், மிக குறைந்தவர்கள். இன்று மக்காவில் எப்படி குறைந்தவர்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, இதே போன்று இதை மிக குறைந்தவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இதே ஹதீஸிலே சொன்னார்கள். அந்த மீண்டும் தோன்றுகின்ற போது குறைவாக இருப்பார்களே முஸ்லீம்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நன்மாராயம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இந்த சிறிய கூட்டம் என்ன செய்யும், அவர்கள் மீண்டும் தோன்றி என்ன செய்வார்கள் என்றால், அல்லதீன யுஸ்லிஹூன மா அஸ்தஹுன்னாஸ் என்றார்கள். நான் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை அப்படியே பால்படுத்தி நாசமாக்கி விட்டார்களே, அவைகளை எல்லாம் அவர்கள் உயிர் தீப்பார்கள் என்றார்கள். இதுதான் இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல விளக்கம் தான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிம். அதே செயலில் எப்படி அந்த நபி இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்து சொன்னார்களோ அதே போன்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமினுடைய பணி என்ன, அதையும் இதிலே சொல்லுகின்ற அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய இருக்கின்றன. அது மிக முக்கியமான ஒரு பணியைத்தான் சொல்லுகிறார்கள். என்ன? அல்லதீன், இவர்கள் யுஸ்லிஹூனமா அஸ்தஹுன்னாஸ், மக்கள் பாழ்படுத்திய வீணாக்கிய நாசமாக்கிய இந்த மார்க்க விடயங்களை தான் உயிர் தீப்பார்கள் என்றார்கள். ஒரு சரியான ஒரு வரலாறு. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன் ஒரு முறை ஈராக் நாட்டுக்கு சென்றார்கள். போய் தொழுகையிலே கலந்து கொண்டார்கள். தொழுகை முடிந்ததும் ஒரு இடத்தில் உட்கார்ந்து அழுது கண்ணீர் வடிக்கிறார்கள். ஒருவர் வந்து, ஏன் அழுகிறீர்கள் நபி தோழரே என்றார்கள். சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த மார்க்கம் ஒன்று ஒன்றாக விடுபட்டு கொண்டே போனது. இந்த தொழுகை சரியாக இருந்தது, ஆனால் இராத்திரை வந்து பார்க்கிறேன் அந்த தொழுகையும் இன்று காணப்படவில்லை என்று சொன்னார்கள். அதை நினைத்தா நான் அழுகிறேன் என்றார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த இந்த மார்க்கம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு விடுபட்டு ஒவ்வொன்றாக விட்டு விட்டு அது இல்லாமல் போய் பிறகு இந்த சத்தியம் மீண்டும் தோன்றும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதுதான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிம். எனவே இது ஒரு புதிய கூட்டம் அல்ல. வெளிப்படையில் பார்ப்பதற்கு புதிதாக இருந்தாலும் இது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த அந்த ஜமாஅத்தால் மீண்டும் தோன்றியிருக்கிறது. உதாரணத்துக்கு தராவி நபியுடைய காலத்தில் நடந்தது. ஐந்து நாட்கள் தொழுவித்தார்கள், பிறகு விட்டு விட்டார்கள். சொன்னார்கள், கூட்டம் அதிகரித்து விட்டது, அல்லாஹ் இதை கடமையாக்கி விடுவானோ என்று பயப்படுகிறேன், கடமையாக்கினால் உங்களால் செய்து கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். அது அப்படியே விடுபட்டு விட்டது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் விடுபட்டு விட்டது. உமர் இப்னு கத்தாப் அவர்கள் வந்து புதிதாக இதை ஆரம்பித்தார்கள். அன்று இருந்தவர்களுக்கு பார்க்கும் போது புதிதாக தெரிபட்டது. தராவி நீண்ட காலம் இல்லை, ஆனால் அது புதுசல்ல, அது பழசுதான். நபியுடைய காலத்தில் நடந்த ஒன்றைத்தான் அவர்கள் மீண்டும் புதுப்பித்தார்கள். இதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லாமல் போய்விட்டது. போய் இப்போது புதிதாக இது தோன்றியிருக்கிறது. எனவே இது உண்மையிலே இது புதியது அல்ல, இது பழையதுதான். வெளிப்படையில் பார்க்கும்போது இல்லாமல் இருந்து வந்ததுதான் அதை புரியது மக்கள் சொல்லுகின்றார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், இப்படிதான் இந்த இஸ்லாம் தோன்றும், மக்கள் இதை பார்த்து இது புதுசு புதுசு என்று சொல்லுவார்கள். இது என்ன புதிய மார்க்கம் கேட்கிறார்களா இல்லையா? இதுவரைக்கும் யாருமே சொல்லாத கொள்கைகளை இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வந்து சொல்லுகிறது. இது என்ன புதினமாக இருக்கிறது? மழை செய்தால் ஹய்யால சலா சொல்லாமல் சல்லூசி உயூத்துக்கும் வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். என்ன புதிய விஷயம்? இது நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை என்று சொல்லுகிறார்கள். இப்படி நிறைய விடயங்கள். ஜும்மாவிலே நண்பர்களை நின்று கொண்டு சூரத்துல் காஃப் ஓதுகிறார்கள். நாங்கள் வாழ்க்கையிலே கண்டதில்லை. உலகத்தில் எத்தனை நாடுகளுக்கு தொழில் வாய்ப்புக்காக போயிருக்கிறோம், ஒரு பள்ளியில் கூட இப்படி இல்லை. இது என்ன புதிய விடயம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதெல்லாம் புதுசல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் மழை செய்தால் சல்லூகி உயர்த்திக்கும் என்றுதான் சொல்லுவார்களே தவிர ஹையா அல சலா சொல்ல மாட்டார்கள். இப்படித்தான் அவருடைய காலத்தில் இருந்தது. மிம்பரில் நின்று கொண்டு ஒவ்வொரு ஜும்மாவிலும் சூரத்துல் காஃபை ஓதித்தான் ஜும்மா நடத்துவார்கள். இது பழையது, அழிந்து போய் மீண்டும் புதிதாக இது தோன்றியிருக்கிறது. எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய பணி என்னவென்றால் இதுதான். அவர்கள் இல்லாமல் ஆக்கியவர்கள் இது உரிப்பிக்கின்றது. உதாரணத்திற்கு ஹிலாபத், அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த ஹிலாபத் அழிந்து விட்டது. இதை பற்றி மக்களுக்கு எந்த சிந்தனையும் கிடையாது. பயப்படுகிறார்கள். சிலாபத்து வந்தால் பெரிய ஆபத்து, தாடி முழுமையாக விட வேண்டும். சிலாபத்து வந்தால் கரண்டுக்கு மேல் ஆடை அணிய வேண்டும். சிலாபத்து வந்தால் பெண் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மூட வேண்டும். சிலாபத்து வந்தால் பீதி சுருட்டு சிக்கரெட்டு நேயும் புகையை விட்டு குடிக்க முடியாது, மதுபானம் குடிக்க முடியாது, பெண்களை வெளிநாட்டுகளுக்கு அனுப்ப முடியாது, இசை கேட்க முடியாது, சினிமா தியேட்டர்கள் இருக்காது, பயப்படுகிறார்கள். எனவே இந்த சிலாபத்தை பற்றி எந்த கதையும் இல்லை. அந்த சுன்னத்தை உயிர்ப்பிப்பது இந்த ஜமாஅத்தில் முஸ்லிமினுடைய பணி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் உயிர்ப்பிப்பார்கள். எனவே அதற்காக பாடுபடுகின்றது ஜமாஅத்துல் முஸ்லிமீன். ஹஜ்ஜத்துல் விதாவில் நான் இரண்டை விட்டு செல்கிறேன், இதை பின்பற்றும் காலமெல்லாம் வழிகிட மாட்டீர்கள் குர்ஆன் ஹதீஸ் என்றார்கள். இன்றைக்கு அப்படியே குழி தோண்டி புதைக்கப்பட்டு அந்த இடத்தில் இஜ்மா கியாஸ் மதுஹபுகளை வைக்கப்பட்டிருக்கின்றன. எங்கே குர்ஆன் ஹதீஸ்? வெறுமனே வாயிலே சொல்லுகிறார்கள். குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லுகிறவர்கள் அவருடைய தாடியை பார்த்தால் பழுத்து வெண்மையாயிருக்கிறது. யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முடி பழுத்தால் சாயம் தீட்ட மாட்டார்கள், சாயம் தீட்டுங்கள், கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். எங்கே? பெரும்பெரும் அறிஞர்கள் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லுகிறார்கள். கரண்டத்து கீழ் ஆடை இருக்கிறது. எங்கே குர்ஆன் ஹதீஸ்? அது ஜமாஅத்தின் முஸ்லிமின் உயிர்ப்பிக்கிறது. குர்ஆனும் ஹதீஸும் தான் இஸ்லாத்தின் சட்டையாம். இதை தவிர ஒரு எதுவுமே பின்பற்றக்கூடாது என்று நாங்கள் கூறுகின்றோம். இதை மக்கள் வீணாக்கி விட்டார்கள். இதே போன்று பை கட்டுப்பாடு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வந்தவர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றார்கள்? முத்த எடக்க உபாயுகால இஸ்லாம், கையை நீட்டுங்கள், நான் பையத்து செய்து இஸ்லாத்தை தழுவுகிறேன் என்று பையத்து செய்து இஸ்லாத்தை தழுவினார்கள். இன்று குழுவோன்று புதைக்கப்பட்டு விட்டது. அதை நாங்கள் உயிர்ப்பித்திருக்கின்றோம். கட்டுப்பாடு, அமீருடைய கட்டுப்பாடு. எவருக்கு கட்டுப்பாடு இல்லை அவர் ஜாஹிலியத்தில் மரணிப்பார் என்று சொன்னார்கள். எங்கே கட்டுப்பாடு? அமீரும் இல்லை, யாருமே கிடையாது இப்போ என்று சொல்லுகிறார்கள். அதை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றனர். இதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் பாருங்கள், ஒரே ஒரு அதான் தான் வெள்ளிக்கிழமை. முன்பரில் ஏறினால் முன்னாள் என்று ஒருவர் வாங்கி சொல்லுவார். இன்று உலகத்தில் பாருங்கள், இஸ்லாம் என்று கூறுகின்ற சவுதி அரேபியாவிலே இரண்டு அதான் சொல்லப்படுகின்றது. மார்க்கத்தை மாற்றிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, பெண்களை பாருங்கள், தொழும்போது என்ன செய்கிறார்கள்? தங்கள் முடியை கட்டிக்கொண்டு தொழுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தொழும்போது முடியை அவிழ்த்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். இப்படி மார்க்கம் அப்படியே குழி தோண்டி புதைக்கப்பட்டவைகளை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உயிர்ப்பித்துக் கொண்டு வருகிறது, அவ்வளவுதான். இதே போன்று பாருங்கள், ஒளி செய்யும் போது யாரையாவது பார்த்தீர்களா? ஒரு குடி தண்ணீர் எடுத்து தாடிக்கு செலுத்தி மூன்று முறை அதை கிளறிவிட வேண்டும்? கிடையாது. ஒழு செய்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிலே இறங்கி அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒழுவை கட்டிக் கொடுத்தார்கள். இப்படி இப்படி ஒழு செய்யுங்கள். கடைசியிலே ஒரு குடி தண்ணீர் எடுத்து தங்களுடைய அகத்தில் செலுத்திக் கொண்டார்கள். இந்த சுன்னத் எங்கே என்று கேட்கிறேன். அப்படியே ஒளிபட்டு விட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த சுன்னத்துகளை உயிர்ப்பிப்பதுதான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய பணிகளில் ஒன்று. அதில் மிக முக்கியம்தான் இந்த ஜமாஅத் கூட்டமைப்பு, ஒரு தலைமைத்துவம். உலகத்தில் பார்க்கிறோம், எந்த ஒரு விடயத்தை ஆரம்பித்தாலும் உடனே ஒரு தலைவர், ஒரு காரியதரிசி, ஒரு பொருளார் நியமிக்கின்றார்கள். பார்க்கிறோம், இப்படி ஒரு தலைவர் காரியதரிசி இல்லாமல் ஒரு அமைப்பு இருக்கிறதா உலகத்தில்? இல்லை, இருக்கிறது. ஆனால் இந்த உலமாக்களை பாருங்கள், இவர்கள் செய்கின்ற மாபெரும் ஒரு அநியாயத்தையும் அக்குருமத்தையும் மேடையிலே நின்று கொண்டு சொல்லுகிறார்கள். ஹிலாபத்து வந்தால் தான் ஜமாஅத்தும் கட்டுப்பாடும் தலைமைத்துவமும். ஹிலாபத் இல்லாத காலத்தில் எப்படியும் வாழலாம் என்று குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான ஒரு கருத்தை மக்களுக்கு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இஸ்லாத்துக்கு தலைமைத்துவம் தேவையில்லை, அது ஹிலாபத்து வர வேண்டும். எப்படி ஹிலாபத்து வரும் என்று கேட்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு பிழையான கருத்தை முன்வைக்கிறார் என்று பாருங்கள். ஹிலாபத்து வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, ஜமாஅத்து கட்டாயம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், நான் உங்களுக்கு ஐந்து விடயங்கள் ஏவுகின்றேன். அது ஒன்று, அல் ஜமாஅத் என்றார்கள். இங்கு திருப்பி ஹிலாபத்துடைய காலத்தில் என்று சொல்லவில்லை, ஜமாஅத் என்று சொல்லவாலி சொன்னார்கள். இப்படி இந்த ஜமாஅத்து இல்லாமல் ஒருவர் வெளியில் இருந்து மரணித்தால் அவர் சுவர்க்கம் செல்ல மாட்டார். என்ன சொன்னார்கள்? ஒருவர் ஜமாத்துக்கு வெளியில இருந்து கொண்டு ஜமாத்து தேவையில்லை, தனியாக இயங்கலாம் என்று குரல் கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவர் நரகத்தின் கொள்ளு கட்டு என்றார்கள். உடனே சஹாபாக்கள் தொழுது நோன்பு குடித்தாலுமா என்றார்கள். என்ன சொன்னார்கள்? ஆம், தொழுது நோன்பு நோற்று தன்னை முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்தினாலும் கருதினாலும் அவர் நரகத்தின் கொள்ளு கட்டு என்றார்கள். எந்த அளவு இந்த ஜமாஅத்தில் முக்கியத்துவம் இருக்கிறது என்று பாருங்க. இதை அப்படியே பால் படுத்தி விட்டார்கள். இதை ஜமாஅத்தில் முஸ்லீம் உயிர்ப்பிக்கின்றது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், மிகச்சிறந்த கூட்டம் என்னுடைய காலம் என்றார்கள். என்னுடைய காலத்தில் வாழ்கின்ற இந்த கூட்டம். பிறகு இதுக்கு அடுத்த இரண்டாவது நூற்றாண்டு, பிறகு மூன்றாவது நூற்றாண்டு என்றார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், சும்ம யத்துல் சஜி, பிறகு பொய் பறந்து விடும் என்றார்கள். இதை நாங்கள் பார்த்தோம் ஹதீஸ் கரணங்களில். விட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக கட்டப்பட்டவைகள் லட்சக்கணக்கில் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றன. பொய் பரவிவிடும். நான் சொன்னதாக பொய்களை சொல்லுவார்கள். எத்தனை பொய்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். நாங்கள் பார்க்கணும் ஹதீஸ்களில். ரேடியோக்களில் இஸ்லாமிய நிகழ்ச்சியில் முஸ்லீம் நிகழ்ச்சி என்று வருகிறது. இதில் சொல்லக்கூடிய அதிகமானவைகள் விட்டு கட்டப்பட்டவைகளே. ரமதானை மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ரஹமத்து, மகசரத்து என்று இப்படி மூன்றாக பிரிப்பார்கள். இதே போன்று முஹர்ரம் மாசல் வந்தால் உங்களுடைய வீடுகளில் விளக்கை அணைத்து விடாதீர்கள் என்று. இதெல்லாம் விட்டு கட்டப்பட்டவைகள். இப்படி பொய் பறந்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். எனவே இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் சொன்னால், அலா லா யஃபுலு வன்ன ரஜுலுன் பி இம்ராஅத்தின் இல்லா கான சாலிஹுஹா அச்சைத்தான் என்றார்கள். எந்த ஒரு இடத்திலும் ஒரு மனிதன், ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனியே இருக்கக்கூடாது, தனியே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இல்லா கான சாலிஹுஹா அச்சைத்தான், மூன்றாவதாக சைத்தான் இருப்பான் என்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அலைக்கும் பில் ஜமா, நீங்கள் ஜமாஅத்தை அல் ஜமாஅத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், தலைமைத்துவத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். பிரிவை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். திரும்பி திரும்பி தனித்தனி குழுக்களாக நீங்கள் வாழாதீர்கள், பல ஜமாத்துகளாக வாழாதீர்கள். அல் ஜமாத், முழு உலகத்திற்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைமைத்துவத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். யார் சுவர்க்கத்தின் நடுவில் வாழ விரும்புகிறாரோ அல்லது சுவர்க்கத்தில் சந்தோஷமாக வாழ விரும்புகின்றாரோ அல் ஜமா, அவர் ஜமாஅத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். இதுதான் ஜமாஅத்தில் முஸ்லிமினுடைய பணி. இதை பற்றி நிறைய கட்டு கதைகளையும் பொய் பிரச்சாரங்களையும் உலமாக்கள் அவிழ்த்து விட்டிருக்கின்றார்கள். இவர்கள் மூன்று நேரம் தொழுபவர்கள், அப்படி செய்பவர்கள், இப்படி செய்பவர்கள் என்றெல்லாம் பொய்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த ஜமாஅத்தில் முஸ்லிமீன் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் 1430 வருடங்களுக்கு முன்பு எந்த இஸ்லாம் மக்காவிலும் மதினாவிலும் வைக்கப்பட்டதோ அதை முன்வைக்கின்ற ஜமாஅத்தான் ஜமாஅத்தில் முஸ்லிமீன். கூட்டாமல் குறைக்காமல் தெளிவாக இந்த மார்க்கத்தை சொல்லுகிறது. இன்ஷா அல்லாஹ் மாலையில் இது சம்பந்தமான விளக்கம் உங்களுக்கு தரப்படும் தெளிவாக. அந்த ஜமாஅத்தான் இந்த ஜமாஅத், இது புதிய ஜமாஅத் அல்ல. புகாரி முஸ்லிமை எடுத்தால் இந்த ஜமாஅத்தில் முஸ்லிமின் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களை பார்த்து இது எப்படி உருவானது என்று கேட்கிறார்கள். ஆனால் இந்த பிரிவுகளுக்கு குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இல்லை. இன்று காணப்படுகின்ற பிரிவுகளுடைய பெயர்கள் குர்ஆன் ஹதீஸிலே ஒரு இடத்திலும் கிடையாது. ஆனால் இது புகாரி முஸ்லிம் அபூதாவூத் இப்னு மாஜாவில் மிகச் தெளிவாக இருக்கிறது. இரண்டு இடத்தில் பெருநாள் தொழுகையில் சொன்னார்கள், ஜமாஅத்தில் முஸ்லிமீனுடைய தொழுகையிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். எப்போது இந்த ஜமாஅத்து பிரிகின்றதோ அப்போது சொன்னார்கள், ஜமாஅத்தல் முஸ்லிமீன், எந்த பிரிவிலும் சேராமல் அனைத்து பிரிவுகளை விட்டு ஒதுங்கி ஜமாஅத்துல் முஸ்லிமீனை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். இப்போது இவர்கள் சொல்லுகிறார்கள், அது இந்த ஜமாஅத்து இல்லை, சரி நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், இது இல்லை. அந்த புகாரி முஸ்லிமில் ஹதீஸின் படி அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை காட்டுங்கள், கண்டுபிடிங்கள், நாங்களும் வந்து சேர்ந்து கொள்கிறோம். ஏன், அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த கட்டளை வந்திருக்கிறது. எப்போது உம்மத்து தெரிகிறதோ பாத்தத்தில் திருத்தல் சிறக்க குல்லா, பிரிவுகளை விட்டு ஒதுங்குங்கள், முதலாவது கட்டளை. இரண்டாவது தல்ஜமு ஜமாஅத்தல் முஸ்லிமீன், ஜமாஅத்தல் முஸ்லிமீனையும் இமாமும் தலைவரையும் பிடித்துக் கொள்ளுங்கள், அது இந்த ஜமாஅத்து இல்லை என்றால் காட்டுங்கள் எங்கே அந்த ஜமாஅத் காட்ட வேண்டும். எனவே நாங்கள் ஹக்கை சொல்லுகின்றோம், எங்களுடைய பணி அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை கூட்டாமல் குறைக்காமல் தெளிவாக மக்களுக்கு முன்வைப்பது. சிறுத்து விதத்து குகரை ஒழித்து கட்டுவது, நபி வழியை உயிர்ப்பிப்பது, அவ்வளவுதான். இந்த அடிப்படையில் அந்த ஜமாஅத்துடைய கொள்கை இதனுடைய பணி இதை நாங்கள் செய்கின்றோம். இதில் மிக முக்கியமாக இந்த ஜமாஅத்து பைஅத் போன்ற இந்த அடிப்படைகளை நாங்கள் உயிர்ப்பித்து மக்களுக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சத்தியத்தை விளங்கி இதை ஏற்று எல்லா மக்களும் சுவர்க்கம் செல்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்போது கவுலி ஹாதா வஸ்தஃகிருல்லாஹ லி வலக்கும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வபஅத். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தோன்றுவதற்குரிய ஆதாரத்தை நாம் மேலே பார்த்தோம், சஹீஹ் முஸ்லிம் அஹ்மத். எப்படி இந்த இஸ்லாம் தோன்றியதோ இதே போன்று பிறகு இந்த இஸ்லாம் தோன்றும். இது மிக தெளிவாக காட்டுகிறது, இந்த இஸ்லாம் அழிந்து போய் மீண்டும் இது தோன்றும். இதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். இது பிழை என்றால் எந்த உலமாக்களும் தெளிவுபடுத்தினால் பிழையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அடுத்தது, இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தோன்றுவதற்கு காரணம் இஸ்லாம் அழிவது. ஆனால் உலமாக்களுடைய ஒரு கருத்து இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த இந்த இஸ்லாம் எந்த குறைபாடும் இல்லாமல் இது இருக்கும் மறுமை நாள் வரைக்கும். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முன்வைக்கின்ற கருத்து பிழை. அப்படி மார்க்கத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் போகாது இந்த ஜமாஅத்து தோன்றுவதற்கு என்று கேட்கிறார்கள், முதலாவது கேள்வி. அப்ப இந்த ஹதீஸுடைய கருத்து என்ன, மொழிபெயர்க்க வேண்டும். பதா அல் இஸ்லாம் ஹரீபா வசையூது ஹரீபா சமா பதா, மொழிபெயர்ந்து பார்க்கலாம், மொழிபெயர்ப்பு பாருங்கள். இஸ்லாம் புதினமாக புதிதாக தோன்றியது, எப்படி தோன்றியதோ அதே போன்று இதற்கு ஒரு காலம் வரும். என்ன மொழிகள் தெளிவாக இருக்கிறது, இது ஒன்று. அடுத்தது, இந்த இஸ்லாமத்தின் செயல்கள் அமல்கள் எல்லாம் அப்படியே இருக்கும் என்று நாங்கள் நினைக்க முடியாது. சஹீஹான ஒரு ஹதீஸை பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹமத் இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, தரஹீபு தரஹீபிலும் இந்த ஹதீஸ் இருக்கின்றது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லதுன் கலன்ன உரல் இஸ்லாம் உருவத்தன் உருவா என்றார்கள். இஸ்லாத்திற்கு பல கிளைகள் இருக்கின்றன, இஸ்லாத்திற்கு பல கிளைகள், 70 கிளைகள் இருக்கின்றன. 70 பணர்கள் ஒரு மரத்தை போன்றதான் இஸ்லாம். இந்த இஸ்லாத்தை மரத்திற்கு ஒப்பிட்டு சொன்னார்கள், 70 பணர்கள் இந்த இஸ்லாத்திற்கு இருக்கின்றன. என்ன செய்யும் இவைகளில், இவைகள் ஒவ்வொன்றாக உரிக்கப்படும் என்றார்கள், ஒவ்வொரு கிளையாக உடைக்கப்படும். இந்த துன்பகன் உரல் இஸ்லாம் உருவத்தன் உருவா, ஒவ்வொரு கிளையாக இது உடைக்கப்படும். இப்ப குல்லமா இன்கலத் உருவத்துன், ஒரு கிளை உடைக்கப்பட்டதும் மற்ற கிளையை பிடித்துக் கொள்வார்கள் மக்கள், பிறகு அது உடைக்கப்படும், கீழே விழுந்துவிடும், பிறகு அடுத்ததை பிடித்து தொங்கிக் கொள்வார்கள். இப்படி ஒவ்வொன்றாக உடைக்கப்பட உடைக்கப்பட தொங்கிக் கொண்டே போய் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவது இவர்கள் உடைக்கின்ற கிளை என்னவென்றால் தீர்ப்பு வழங்குதல் என்ற கிளையை உடைத்து விடுவார்கள். தீர்ப்பு வழங்குதல் என்ற கிளையை உடைத்து விடுவார்கள். கடைசியா உடைக்கப்படுவது தொழுகை என்றார்கள். கண்ணால காக்கிறோம். முதலாவது உடைக்கப்பட்ட கிளை தீர்ப்பு வழங்கும். இன்றைக்கு பாருங்க, உலகத்திலே போய் சூரியன் செய்யப்படும் என்று போர்டு போட்டு வீட்டில் வைத்துக் கொண்டிருப்பார். அவருடைய பெயர் அகமது. இவர் யார் என்று கேட்டால் எல்லா பிரிவுகளும் செல்வார்கள். முஸ்லிம் கலிமா சொல்லியிருக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, இவர் காஃபிர். இந்த தீர்ப்பை உடைத்து விட்டார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அந்த தீர்ப்பை உயிர்ப்பிக்கிறார். இன்றைக்கும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சொல்கிறார், சூனியம் செய்பவன் காஃபிர். உடைத்து விட்டார்கள். அடுத்தது தொழுகை விடுபவன் யார்? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? தொழுகை விட்டவன் காஃபிர் முஸ்லிம். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு முறித்து விட்டார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தவிர உள்ள எந்த ஒரு அமைப்பிலும் நீங்கள் சென்று சொல்லாமல் இருப்பவர் யார் என்று கேளுங்கள், முஸ்லிம். அவர் மரணித்தால் ஜனாசா தொழுவிட்டு அடக்குவார்கள். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, அல்லாஹ்வுடைய தூதருடைய தீர்ப்பு, இவர் முஸ்லிம் காஃபிர். உடைத்து விட்டாங்க ஜமாஅத்துல் முஸ்லிம். இன்றைக்கும் அந்த தீர்ப்பு அப்படியே வழங்குகிறது. தொழுகை விட்டவன் காஃபிர் முஸ்லிம், எந்த சந்தேகம் இல்லை. இப்படி நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒருவர் கபூரை வணங்குகிறார், சுஜூது செய்கிறார், யா முஹய்யித்தீன் என்கிறார். யார் கேட்டு பாருங்கள் பிரிவுகளில், அவர் முஸ்லிம் கலிமா சொல்லியிருக்கிறார். ஆனால் அல்லாஹ் ரசூலுடைய தீர்ப்பு என்ன? அவர் ஒரு முஸ்லிம், தெளிவாக வந்திருக்கிறார். ஜமாஅத்தில் முஸ்லிம் அதே தீர்ப்பை வழங்குகின்றன. அல்லாஹ் அல்லாதவளை யார் அழைக்கிறார்களோ, யா முஹய்யித்தீன், யா ஹாஜா என்று, அவர் முஸ்லிம். ஒரு காலமும் சுவர்க்கம் நுழையவே மாட்டார். ஒருவர் மிம்பரில் அடித்து சத்தியம், குர்ஆனிலே அடித்து சத்தியம், பிள்ளையின் தலையில் அடித்து சத்தியம், தரையில் அடித்து சத்தியம் செய்கிறார். இவர் யார் என்று கேட்டு பாருங்கள் பிரிவுகளில், முஸ்லிம் என்பார்கள். ஆனால் இஸ்லாமிய தீர்வு என்ன? தீர்ப்பு என்ன சொல்லுகிறது? மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபக்கத் அஷ்ரக், யார் அல்லாஹ் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்கிறார் அவர் முஸ்லிம். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அந்த தீர்ப்பை இன்றைக்கும் வழங்குகின்றது. ஒருவர் குர்ஆனிலே கையை அடித்து இந்த குர்ஆன் மீது சத்தியம் வாய்ந்து சொன்னால் அவர் முஸ்லிம். ஆனால் குர்ஆனை கையிலே வைத்துக் கொண்டு இந்த குர்ஆனை இறக்கி வைத்து அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்றால் அவர் முஸ்லிம் தான், முஸ்லீமா இருப்பார். அவர் காஃபிராக மாட்டார், முஸ்லீம் இப்படி செய்தார். ஆனால் இந்த குர்ஆன் மீது சத்தியம், மெம்பர் மீது சத்தியம் செய்தால் அவர் காஃபிராகி விடுவார், முஸ்லீமாகி விடுவார். எனவே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவதாக இவர்கள் உடைக்கின்ற இந்த கிளை கணறு இந்த ஹுக்கும் தீர்ப்பு வழங்குவது, விட்டு விடுவார்கள். இன்றைக்கு பாருங்க என்ன தீர்ப்பு இருக்கிறது. பிதத்து செய்பவருக்கு பின்னால் தொழலாம், சிறுக்கு வைப்பவருக்கு பின்னால் தொழலாம், அவர் என்ன தொழாவிட்டாலும் சரி, ஜகாத்து கொடுக்காவிட்டாலும் சரி, அவர் என்ன செய்தாலும் சரி, அவர் முஸ்லீம், சொர்க்கம் செல்வார். 72 கூட்டம் நரகம் என்று வந்திருக்கிறது, இல்லை 72 சுவர்க்கம் என்று தீர்ப்பு வழங்குகிறார்கள். பாருங்கள் தீர்ப்பை விட்டு விட்டார்கள். சொன்னார்கள் கடைசியாக தொழுகை. நாங்கள் பார்க்கிறோம் எந்த ஒரு இயக்கத்திலும் 180 விதமானவர்கள் தொழுவதில்லை, 20 வீதம் தான் தொழுகிறார்கள். இலங்கையில் மட்டுமல்ல, சவுதி அரேபியாவை எடுத்தால் 110 வீதம் தான் தொழுகை. 90 வீதமானவர்களுக்கு தொழுகையே கிடையாது, விட்டுவிட்டார்கள். எனவே இந்த ஹதீஸ் எதை காட்டுகிறது? இப்படி இஸ்லாத்தின் கிளைகளை அப்படியே உடைத்து உடைத்து தூக்கி எறிந்து கடைசியில் தொழுகை விட்டு விடுவார் என்று வந்திருக்கிறதா இல்லையா? எனவே தான் சல்லல்லாஹு அலைஹி சொன்னார், ஒரு காலம் வரும் ஒன்றுமே இருக்காது, வெறுமனே இந்த கலிமாவை மட்டும்தான் சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் இருக்கும், ஒன்றுமே அவர்களுக்கு தெரியும், அப்படியே விட்டு விடுவார்கள் என்றார்கள். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீனாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இப்போ இருக்கிறது, இது புதிய ஒரு ஜமாஅத் என்று யாரும் சொல்ல முடியாது. யாராவது சொன்னால் அவர்கள் தெளிவான குர்ஆன் ஹதீஸை கொண்டு நிரூபிக்க வேண்டும் இது புதிய கூட்டம் என்பது. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்த கூட்டம். இதிலே குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக என்ன இருக்கிறது என்பதை காட்ட வேண்டும். ஆனால் எங்களை தவிர உள்ள அமைப்புகளில் நூற்றுக்கணக்கான சிறுக்குகள் இருப்பதை நாங்கள் காட்டுகின்றோம். எத்தனையோ ஹராம்கள் சர்வசாதாரணம், குஃபுர் சர்வசாதாரணம் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இதுதான் உண்மையான அந்த சுவர்க்கம் செல்லக்கூடிய கூட்டம். இதைத்தான் சுவர்க்கம் செல்லும் என்று நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள். தூபாவில் உரபா, இதில் இருக்கின்ற இந்த குறைந்தவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். எனவே இந்த சத்தியத்தை முன்வைக்கின்ற நாங்கள் ஹக்காக, இதில் எந்த சந்தேகமும் இல்லை, இது அல்லாஹ்வுடைய வஹ்யு மட்டும்தான் முன்வைக்கப்படும் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்லுகின்றோம். இதை விளங்கக்கூடியவர்கள் குர்ஆன் ஹதீஸோடு எங்களுடைய கருத்தை எடுத்து உரசி பாருங்கள். இது சரியாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் சரியாகத்தான் இருக்கும் என்ற சந்தேகங்களை இந்த ஹக்கை ஏற்றுக் கொள்ளுங்கள். இதேபோல் இந்த சத்தியத்தில் நுழைந்திருக்கக்கூடியவர்களும் தங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இதற்கு எதிராக வழியிலே பல பொய் பிரச்சாரங்கள் செய்யப்படுகின்றன, இவைகளை கண்டு ஏமாந்து விடக்கூடாது. எந்த ஒரு கருத்து என்பதை காதிலே பட்டாலும் அதை கொண்டு வந்து குர்ஆன் ஹதீஸோடு உரசி பாருங்கள். அதிலே உரசி பார்த்தால் மிக தெளிவாக இருக்கும் நாங்கள் சொல்வது ஹக்கு என்று. எனவே அல்லாஹு தஆலா எங்களை இந்த சத்தியத்திலே உறுதியாக ஆக்கி வைப்பதுடன் இந்த சத்தியத்தில் நுழையாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் இந்த விளக்கத்தை உள்ளங்களில் போட்டு அவர்களை நரக நெருப்பில் இருந்து அல்லாஹு தஆலா காப்பாற்றி ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் அனைவரையும் நுழை வைக்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தஃகிருல்லாஹ் லீ.